இனிய காலை வணக்கம்.
இனிய குட் மார்னிங். எப்படி இருக்கிறீர்கள் நாட்டு மக்கள்? எப்படி இருக்கிறீர்கள்?
இப்படி கேட்டா நாட்டு மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க. நான் நல்லா தான் இருக்கேன்.
எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா?
ஒரு ஓட்டுக்காக எப்படி கஷ்டமா? நாட்டுல நல்லா நடக்குது, நல்லதும் நடக்கிறது.
பக்க பக்கம் பிடிக்கிறீங்கள? நாங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஜூன் 10 வரை பாத்தீங்கன்னா அவரை விளக்கமறியல் வைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எழுத்து மூலமாக அந்த உத்தரவினை அறிவித்திருக்க அதற்கான பிரதியினை பாத்தீங்கன்னா பெசலையா சார்பாக வாதிடுகின்ற சட்டத்தனிகள் நேற்று கோரியிருந்தார்கள். ஆகவே அந்த பிரதியை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த பிணை மனுவை உயர்நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா கோருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் அந்த பிணை மனு கோரிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் நிலவுகிறது. ஆகவே ஒரு பக்கம் செய்தியாக போய்கொண்டிருக்க பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர்களுக்கு அந்த நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் ஒரே சம்பந்தம் போல என்ன. நேற்றைய தினம் சிறந்த ராஜபக்ஷ அம்மாவையும் ஜூன் 1 தேதி போல வர சொல்லி இருக்கிறோம். அவங்க ஒரு சமூக நலத்திட்ட அமைப்போண்ட நடத்தினவங்க இல்லை, அவன் அதுக்கு மக்கள் வங்கியில் ஒரு கிழக்கு வச்சிருந்தவையா, கணக்கு கொண்டு வச்சிருந்தவன் சரியா. அந்த கணக்குல 3 பேர் என்ன தொடர்பு கொண்டவையாம. அந்த 3 பேரும் கொடுத்துருக்கிற விலாசம் என்னன்னா அதான் பிரச்சனை. விலாசம் கொடுக்கல, கவனமா கொடுக்க வேணும், இல்லாட்டி விலாசமே இல்லாமல் போயிடுவிடலாம். கால்டன் பங்களோ அதை தங்காளில் இருக்கிற அந்த கால்டன் பங்களோ அதைத்தான் அந்த அட்ரஸை தான் கொடுத்துருக்கிறான். அதனால பிரச்சனை. அவை அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு தான் அவளை கூப்பிட்டுருக்கிறான். அதே நேரம் இன்னொரு அம்மாவையும் கூப்பிட்டுருக்கிறான். அது யாரு யார் 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 யாரு
யாரு
தாடி வைத்திருப்பாரு? அவங்களையும் தொடர்ச்சியாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. ரொம்ப கவலையா இருக்கிற நேற்றைய தினம் இந்த கிள்ளோச்சியில் ஒரு சிறுமி 7 சிறுமியும் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஒரு தீவகத்திலும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறுமி 13 வயதை கொண்ட சிறுமியும் இந்த பாலியல் தொந்தரவு குழுவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவ இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வேற பாத்தீங்கன்னா இளஞ்செழியன் ஐயா அவரை பாத்தீங்கன்னா யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க போவதாக சொல்லப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா வடபுலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கு. மிகவும் ஒரு கடுமையாக நீதியை பாத்தீங்கன்னா அப்படியே டைம் எடுத்தலாம் சொல்லாம சட்டுப்புட்டு முடிவுக்கு வரக்கூடிய ஒருவர். பல்வேறுபட்ட இடங்களில் பணியாற்றியவர் யாழ்ப்பாணம், மன்னர் மற்றும் வவுனியா, கிழக்கு மாகாணத்தில்
முக்கியமான காலகட்டங்களில் பணியாற்றியவர். செம்மணி காலகட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் அதே போல நீங்க சொன்ன மாதிரி சட்டுப்புட்டு நீதியை நீதியா கொடுப்பவர்.
யாருக்கும் பயப்படாத ஒரு ஒரு மிகவும் நேர்மை மிகுந்த ஒருவர் ஆக பலரால் அறியப்பட்ட ஒருவர் யாழ் மாவட்டத்தினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவது பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட மாவட்டங்களில் ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு நியமனமாக இந்த நியமனம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவை இப்படியெல்லாம் செய்திகள் போய்கொண்டிருக்க சுதந்திர கட்சி இந்த வியலெல்லாம் சேர்ந்தல்ல எதிர்வரும் தேர்தல் நேற்றைய ஜனாதிபதியோட சந்திச்சவா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றையது நம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஐயாவோட சந்திக்க போயிடும். அவையிட ஒரே கொள்கையாக இருப்பது என்னவென்றால் அடுத்த தேர்தலில் எல்லோரும் சேர்ந்து எலெக்ஷன்ல ஓட்டிடுறோம் என்றதான். ஆனால் யார் ஓட்டிட்டாலும் எனக்கு சீட் கிடைக்கும் அது முக்கியம். ஆகவே அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் என்னவென்றால் ரணில் ஐயா அவர்களே நீங்கள் எதிர்கட்சத்திலே எதிர் கட்சியிலே அந்தந்த ஆசனத்தை இப்பொழுதே தயார் செய்து கொள்ளுங்கள் அங்குதான் நீங்கள் போக போகின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள். இப்படி எல்லாம் செய்து போய்கொண்டிருக்கிறது. ஆகவே படபரண்டு நாங்கள் பத்திரிகைகளின் வாயிலாக வந்திருக்கிற செய்திகளை பார்க்க போகணும். வீரகேசரியில புதிய தேர்தல் முறைமைக்கு அமைச்சரவை அனுமதி மேலும் திருத்தங்களை உள்வாங்கவும் இணக்கம் என்று வந்திருக்கு. இந்த விசாய் விசே விசாய் விசே
வியாதியால் கடுமையா பாதிக்கப்படுகின்றார். இதனால் அவரது குரலிலேயே ஒரு மைக் ஒன்றை பூட்டிய மாதிரி தான் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் மேடை போட்ட மைக் எல்லாம்
தேவையில்லை.
அது எந்த காதுல போய்
மட்டும்தான் புதிய தேர்தல் முறைமைக்கு அமைச்சரவை நேற்றைய அனுமதி வழங்கி இருக்கிறது. பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் சிறுபான்மை கட்சிகள் தமது எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். இந்த 20வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படும் இடத்து சிறுபான்மை கட்சிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே சில திருத்தங்களை உள்வாங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் எது நடந்தாலும் மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற விதத்தில் குறிப்பாக சிறுபான்மை கட்சிகள் என்கிற சிறுபான்மை சமூகம் என்கிற ரீதியில் சிறுபான்மை கட்சிகள் விடுக்கின்ற கோரிக்கைகள் ஒரு பக்கம் நியாயமானதாக தான் இருக்கின்றது. சரியோ அடுத்து பாராளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தி தேர்தல் முறை மாற்றம் குறித்து ஒன்றும் தெரியாது என்கிறார் ஆணையாளர். எனக்கு இது பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அப்பாவி நான் சிரிச்சு கொண்டிருப்பேன். அழகா சிரி வேற அதனால பிடிச்சது அவ்வளவுதான். துப்பம் துன்பவியல் நடந்தாலும் பாத்தீங்கன்னா இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு வேலைதரல்ல. சிரிச்சு சிரிச்சு கதை இப்ப அவர் சொன்ன நாங்கள் இந்த தீயணைப்பு படம் மாதிரி அப்படியே தயாராக இருக்கணும். இப்ப லெக்சனை இவியல் இந்த பாராளுமன்றத்துல கிளைச்சு படக்கண்டு தேர்தலை நடத்த சொல்லும் நான் நடத்துறதுக்கு தயார். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் தெரியும். தேர்தல் பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு ஓட் பண்ண தொடங்கினா 4 மணிக்கு ஓட் பண்ண முடியும். அது மாத்திரம் உண்மையா உறுதியா சொல்லி
இருக்கிறேன்.
அடுத்த சிறந்தகி நிதி புதல புலனாய்வு பிரிவு அழைப்புன்றதும் சசி வீரவன் சபுக்கும் அழைப்பு என்றும் வந்திருக்கிறது. அடுத்த தேர்தலில் பின்னர் ரணில் எதிர்கட்சி ஆசனத்தில் அமர தயாராக வேண்டும். ஜனாதிபதியை பச்சை நிறமாக்கி விட்டனர் என்கிறது சுதந்திர கட்சி. பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத நிலையில அதோட பாடசாலை அதிபரால கிராம அலுவலரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தான் இந்த சம்பவம் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. அதே போல நேற்றைய தினம் இந்த கிளிநொச்சி சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வடபுலத்திலே தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த காம வக்கிர புத்தி காமுகர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இத்தகைய கீழ்த்தரமான செயல்களை எண்ணி வெட்டி தலைகுனிய வேண்டியவர்களாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம்.
நிச்சயமா அவர்கள் உண்மையில் என்ன பிறவிகள் என்று சொல்லி தெரியாத பிறவிகள். அதுவும் பிஞ்சு குழந்தைகளை அவர்கள் குறிவைத்து இதனது வெளியே இந்த குழந்தைகளால் எதுவும் முறைப்பாடு செய்ய முடியாது. தங்கள் மீது ஆதாரங்கள் குற்றங்கள் சுமத்துவதற்கான ஆதாரங்கள் இருக்காது. படு மோசமான கேவலமான நீங்க சொன்னது போல வக்கிர புத்தி படைத்த ஒரு வறட்சியான மனநிலையில் இவர்கள் இயங்கி வருகிறார்கள்.
தங்கட வீட்டுல தங்கட அம்மா அக்கா அப்பா இருக்கிறாங்களே தங்களுக்கு தங்கள் செய்யற இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும் இடத்து பாத்தீங்கன்னா அவங்களே சமூகம் பாத்தீங்கன்னா ஒரு விதமே நோக்க போதுன்றத கொஞ்சமாவது யோசிக்க மாட்டோமோன்றதான் கவலையா இருக்கான.
ஈனப்பிரவிகளாக இருக்கின்றார்கள். இவர்களது வளர்ந்த சூழல் வாழ்ந்த சூழல் இவையும் தாக்கம் செலுத்தி இருக்கலாம் சமூக சூழலாகின. ஆனால் இவர்கள் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டார்கள். யோசிக்கும் போது மிகுந்த கவலையாகவும் அது போல வெறுமையாகவும் இருக்கிறது.
இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் வருகின்ற காலங்களில் இடம்பெறக்கூடாது என்பது எங்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோளாக இருக்கிறது. பெசிலின் பிணைக்கோரை நிராகரிப்பு ஜூன் 10 வரை விளக்கமறியல் இன்று மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்றுதான் இந்த நேற்றைய தினம் பிணை மறுக்கப்பட்ட நிலையில் நீதவாண்டம் எழுத்து மூலமான பிரதியை அவர்கள் சார்பான வட்ட சட்டத்தினிகள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை இன்றைய தினம் மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். மற்றது ஜூன் 3 விசேட பாராளுமன்ற அமர்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு பேரவையில் பாத்தீங்கன்னா 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 3 பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நாங்கள் சொல்கின்ற பொழுது பத்திரிகையின் வாயிலாக முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் அவர்களுடைய பேர் உள்வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய பத்திரிகையின் வாயிலாக அந்த 3 மக்கள் பிரதிநிதிகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஐநாவினுடைய உதவி செயலாளர் நாயகம் ராதிகா குமாரசுவாமி அவர்களுடைய பேர் உள்வாங்க, இவர் ஆரியரன் அவர்கள் அண்ணன் சர்வோதய அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர் அவருடைய பெயரும் உள்வாங்கப்பட்டிருக்கு. மற்றும் சலாம் அவர்களுடைய முன்னாள் நீதிமன்ற தலைவர் மற்றது பாத்தீங்கன்னா முன்னாள் நீதி அவருடைய பெயரும் உள்வாங்கப்பட்டிருக்கு அண்ணன். ஆகவே இவர்கள் இந்த மக்கள் பிரதிநிதிகளாம் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற வகையில் என்ன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றது பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அவர்கள் மற்றது சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அவர்களோடு பாத்தீங்கன்னா பாட்டலி சம்பிக்க ரணவக்க அவர்களுடைய பெயர் ஜனாதிபதியால் பிரேரிக்கப்பட்டிருக்கிறார். அதே வேளை எதிர்கட்சி தலைவரால் பிரேரிக்கப்பட்ட ஜான் செலிவரன் அவர்கள் எதிர்கட்சி பிரதமர் கொரடா அவர்களுடைய பெயர்களும் நியமிக்கப்பட்டது. விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் சிறுபான்மை கட்சிகள் சார்பாக சம்பந்தையாவுடைய பெயரும் அங்கு பாத்தீங்கன்னா பிரேரிக்கப்பட்டிருக்காங்க. மற்றது யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இளஞ்செழியன் நியமனம் என்று வந்திருக்கு. அவருடைய பதவி காலங்கள் எங்கெங்க கடமையாண்டவர் என்ற விவரங்களும் இதுல போடப்பட்டிருக்கு. அவை இவையின் வீரக சரிப்பேப்பில் வந்திருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றது. திலக்குறளையும் இன்ஃபுளுன்சா வேகமாக பரவுகிறது. இதுவரை 7 பேர் வழி 143 பேர் பாதிப்பு என்று வந்திருக்கு. ஆகவே இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியுமா? காய்ச்சல் மற்றது இருமல், தொண்டை அரிப்பு, தடிமன், உடல் கைகால் வலி மற்றது தலைவலி, வயிற்றோட்டம், இது எல்லாம் தெரிஞ்சது என்று சொன்னால் தயவு செய்து ஒரு நாள் வரைக்கும் பாருங்க. அப்படி தெரிஞ்சது சொன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகுங்கன்றது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பலகீனமானவர்கள், குழந்தைகள் மற்றது கற்பிணி தாய்மார்கள், முதியோர் மற்றும் வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த நோய் விரைந்து தாக்கக்கூடியது என்பதனால் தயவு செய்து மிக அவதானமாக இருங்கள் என்பதை நாங்கள் வேட்டிக் கொள்கின்றோம். அடுத்து குற்றவாளிகளின் வேட்டைக்களமாக குடாநாடு என்று வந்திருக்கான குடாநாட்டில் பாத்தீங்கன்னா அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற பல்வேறுபட்ட குற்றச்செயல் தொடர்பான ஒரு பார்வையாக இந்த செய்தி தீட்டப்பட்டிருக்கிறது. தினசரி பாத்தீங்கன்னா 20-30 சைக்கிள் திருட்டு இடம் பெறுதாம், பல்வேறுபட்ட நபர்கள் அந்த சாரதி அனுமதி பத்திரமே இல்லையாம, இதை விட பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் இதற்கான பல்வேறு காரணிகளையும் இவர்கள் சொல்லி இருக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் சகல பங்காளிகளும் மீண்டும் அணிதிரல ஆரம்பம், வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட தீர்மானம் என்று சுசில் பிரேம் ஜாயந்த் அவர்கள் சொல்லி நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இன்று மகிந்த அவர்களையும் சந்திக்க இருக்கின்றார்கள். அடுத்து ஜனாதிபதி அறிவித்தால் தேர்தலில் நடத்த தயார் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் பாடசாலை சென்ற சிறுமியை கடத்தி பரந்தனில் கூட்டுப்பாலியல் வல்லுறவு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. வடக்கின் மீது அதிக கரிசனையே மாணவி கொலைக்கு விசேட நீதிமன்றமா, ஜனாதிபதி மீது பொதுவெல சேனா பாய்ச்சல் என்று வந்திருக்கேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் எனக்கு விளங்கலையா,
எல்லாமே பிரச்சனை,
எல்லாமே பிரச்சனை, அதான் பிரச்சனை. அடுத்தது 20 திருத்தத்துக்கு அமைச்சரவை அனுமதி என்ற செய்தியும், அரசியலமைப்பு பேரவைக்கு 10 உறுப்பினர்கள் தயார் ஆரியரன் ராதிகா சலாம் நியமனங்களை அங்கீகரிக்க ஜூன் 3 பாராளுமன்றம் கூடும் என்கின்ற செய்தியும் இந்த தினக்குரல் பத்திரிகை தாங்கி வந்திருக்கிற செய்திகளாக இருக்க சுடரொலியா 14 கட்சி கொண்ட தேர்தலில் குதிக்க சுதந்திர கட்சி தயார் முன்னாள் இந்நாள் ஜனாதிபதி கொண்ட விசேட பேச்சு என்பது இன்று பிரதானமான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. மகிந்தவுக்கு மனநோய், அவசர மருத்துவ தேவை, மனோ கணேசன் தெரிவிப்போம். அவருக்கு என்ன பிரச்சனை, இருப்பது இல்லையென்றும் இல்லாதது இருக்கிறது என்று சொல்லும் ஒரு மனோ நோயால் ராஜபக்ஷ அவதிப்படுகிறார். இவருக்கு உடனடியாக மனோ வைத்தியம் தேவைப்படுது. இவர் தான் வைத்தியம் அளிக்கணும். நாட்டில் எந்த பகுதியிலும் பறக்காத புலிக்கொடிகளை பறப்பதாக இவர் கூறுகிறார். இது இன்று இவர் கண்களுக்கு மாத்திரம் தெரிகிறது என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது பெசில் பணையை இவர் நிராகரிப்பு விளக்கமறை நடி பண்றது. சுரந்திக்கு அழைப்பாணி என்ற செய்தியும், சிங்கள பௌத்த மக்களை பாதுகாக்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி அரசை எச்சரிக்கிறது, பொதுவேளை செய்யறான் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அடுத்தது போர்க்குட்ட விசாலே வரவேற்கும் பொன்சேகா அவர்கள். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்தினுடைய கார்டியன் பத்திரிகைக்கு அவர் ஒரு சபையை வழங்கியிருந்த நேரம் தான் பாத்தீங்கன்னு சொன்னார். தமது மனசாட்சி தெளிவாக இருக்கும் நிலையில் தாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காக போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணையை வரவேற்பதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து போகிறது. இந்தியாவில் அகதிகள் வாக்களிக்க முடியுமா? கட்சிகளே தீர்மானிக்கட்டும் என்ற தேர்தல் ஆணையாளர் என்கின்ற ஒரு செய்தி இருக்க வாக்காளர் படிவம் விநியோகிக்கப்படுகிறது. ஆகவே மக்கள் எல்லோருமே உங்கள் இருப்பிடங்களில் இருப்பதற்கான இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கோ. கட்டாயம் அடுத்து வருகின்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க தயாராகுங்கோ என்பதை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தினகரன் பத்திரிகையில் குடியிருப்பு காணிகள் வனப்பிரதேசமாக 2012 பிரகடனம். முசலை பிரதேச செயலக மக்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியாம வந்திருக்காங்க. சரியோ, தமக்குரிய காணிகளை GPRS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வனப்பிரதேசமாக பிரகடனப்படுத்த 2012 வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு எதிராக மருச்சுக்கட்டி பாலக்குழி கரடிக்குழி முள்ளிப்புறம் மக்கள் நீதிமன்றம் செல்லவிருப்பதாக கைத்தொழில் அபிவிருத்தி மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி போகிறது. பாராளுமன்ற தெரிவிப்புக்குழு நியூசிலாந்து தேர்தல் முறைமை குறித்து கூடுதல் கவனம், தேர்தல் முறைமை மாற்றம் சம்பந்தமாக இதுவரை 200 மேற்பட்ட யோசனைகள் முன்வைப்பு என்பதும் வந்திருக்கிறது. ஆட்சியை கையளிக்குமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கட்சிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்றதும் கைது செய்யாத விசாரணை நடத்த உத்தரவு அடுத்த கட்ட விசாரணை June 11 என்கிற செய்தி இவை. இன்று பாத்தீங்கன்னா தினகரில் வந்திருக்கிற செய்திகள். மெட்ரோ நியூஸிலும் பாத்தீங்கன்னா கிளர்ச்சி 4 மாணவி மீது கூட்டு பாலியல் வன்புணர்வு என்றதும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜரமாக ஸ்ரீந்தி ராஜபக்சேவுக்கு உத்தரவு என்கிற செய்தியும், யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதியாக எம் இளஞ்செழியன் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. இது இன்று மெட்ரோ நியூஸில் வந்திருக்கிற செய்தி. உதய சூரியனும் வந்திருக்கிறது. ஆசிரியர் உதவியாளர் நியமனத்தில் இத்தனை குளறுபடிகள் ஏன் என்று ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது ஜே பதவியேற்பு சுவாரஸ்யங்கள் என்ற மூட்டை பூச்சிக்கடியில் முன்னாள் அமைச்சர் என்று கடந்த வார அரசியல் நிறைய பேருக்கு கடியில நிறைய கடிகள். ஓகே, இப்ப நாங்கள் போறோம்.
சரி,
நன்றி, வணக்கம்.
நீங்க போறீங்க, விடைபெற்று
நாளை சந்திப்போம், கலந்து சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்,
நன்றி, வணக்கம்.
பேப்பர் படிய போறோம்.